நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சிவராம கிருஷ்ணன் மற்றும் விமல் சொக்கநாதன். 400 அதிகமான குடியேறிகள் பயணித்த ஒரு சரக்கு கப்பலை அதன் ஓட்டுநர்கள் கைவிட்ட நிலையில் இத்தாலிய கடற்படையினர் அதை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளார்கள். இத்தாலிய கடற்பரப்பில் அவ்வகையில் இடம்பெற்றுள்ள 2 சம்பவம் அது.
In the last 2 we registered other arrivals from Turkey, all with the same modality, let's say. There are 500 or 700 migrants on these big ships.
சியரா லியோன் நாட்டின் கொடியுடன் பயணித்த அந்த கப்பலுக்கு ஹெலிகாப்டர்கள் மூலம் கடலோர காவல் படையினர் இறக்கப்பட்டார்கள். தற்பொழுது அந்த கப்பல் தெற்கு இத்தாலி பகுதியில் உள்ள கலாபிரியா துறைமுகத்தை நோக்கி இழுத்துச் செல்லப்படுகிறது.
மேற்கு ஆப்பிரிக்காவின் இபோலா தொற்றுநோய் நெருக்கடிக்கு உலக நாடுகள் எடுத்த பதில் நடவடிக்கை தற்போது நெருக்கடியை குறைக்க மிக மிக குறைந்த பங்குதான் ஆற்றியது என்று ஐநா அமைப்பின் இபோலா குழுவின் தலைமை பதவியிலிருந்து இடப்பாறை கொண்டிருக்கும் டோனி பான்பரி கூறியிருக்கிறார். கானாவில் செய்தியாளர் மகாராவுடன் அவர் பேசும்போது, இந்த நோய்க்கு எதிராக மகத்தான போராட்டம் என்று உலகம் என்று ஈடுபட்டிருக்கிறது. ஆனாலும் நோயை முற்றாக அளிப்பதற்கு இன்னும் பயணம் செய்ய வேண்டிய பாதையோ மிகவும் நீளமானது என்று கூறியிருக்கிறார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
புத்தாண்டு தின கொண்டாட்டங்களின் பொழுது ஷாங்காயில் கூடிய பெரும் திரளான மக்களை காவல்துறையினர் கையாண்ட விதம் விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கிறது. அந்த கொண்டாட்டங்களின் பொழுது குறைந்தது 36 பேர் கொல்லப்பட்டார்கள். இதுபோன்ற பெரிய இதர நிகழ்வுகள் நடைபெறும் வேளையில் காவல் கடமைக்கு நிறுத்தப்படும் அதிகாரிகளை விட இம்முறை குறைவானவர்களே இருந்தார்கள் என்று நகரின் காவல்துறை உயரதிகாரி கூறுகின்றார். ஆனால் இதற்கு முன்னர் ஷாங்காயில் இப்படியான வகையில் புத்தாண்டு நிகழ்வுகள் எதுவும் ஏற்பாடு செய்யப்பட்டது இல்லை என்றும் அவர் கூறுகிறார்.
இந்தோனேஷியாவை அடுத்த ஜாவா கடலில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விழுந்து நுழங்கிய ஏர் ஏசியா விமானத்தின் பிரதான பாகங்களை கண்டுபிடிக்கும் முயற்சியில் தமக்கு உதவுவதற்காக சோனா உபகரணங்களை ஈடுபடுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள தேடுதல் மிகவும் கோரமான வானிலையும் எதிர்த்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். விமானத்தின் முக்கிய பகுதிகளை விரைவில் கண்டுபிடித்து விடலாம் என்று முதலில் நம்பியிருந்த அதிகாரிகள் மத்தியில் அந்த நம்பிக்கை தளர்ந்து மறைந்து வருவதாக எமது பிபிசியின் இந்தோனேஷிய முகவர் கூறியிருக்கிறார். விமானத்தின் பயணத்தை ஒலிப்பதிவு செய்யும் கருப்பு பெட்டி பிளாக் பாக்ஸ் ரெக்கார்டரை கண்டுபிடிக்க இன்னும் சுமார் 1 பிடிக்கலாம் என்று அதிகாரிகள் இப்போது கருதுவதாகவும் எமது நிருபர் தெரிவித்திருக்கிறார். இந்தோனேஷியாவின் சூரபாயா விமான நிலையத்திலிருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை 162 பயணிகளோடு சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்ட இந்த ஏர் ஏசியா விமானம் மறைந்தது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் 14 பெண்ணை காவல் நிலையம் ஒன்றில் பாலியல் வன்செயலுக்கு உட்படுத்தியதான குற்றச்சாட்டில் 2 காவல்துறையினரை மாநில முதலமைச்சர் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்துள்ளார். அந்த பெண்ணை அவர்கள் கடத்தி பாலியல் வன்புணர்ச்சிக்கு உட்படுத்தினர் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளார்கள். அவர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமாறு மாநில முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் உத்தரவிட்டுள்ளார். குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள அந்த 2 காவல்துறையினரும் இப்பொழுது தலைமறைவாக இருக்கிறார்கள்.
அப்பிள் நிறுவனம் தயாரிக்கும் ஐபாட், ஐபேட், ஐபோன் ஆகிய சாதனங்களை இயக்கும் அப்பிளின் மிக முக்கிய இயக்கு கருவியான iOS 8 ஐ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 8 என்ற கருவிக்கு அசாதாரணமான அளவு மெமரி நினைவகம் தேவைப்படுவது பற்றி அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் வழக்கொன்று இப்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஐபேட், ஐபாட், ஐபோன் கருவிகளை வாங்கும் பாவனையாளர்கள் தமது சொந்த தகவல்களை சேமித்து வைக்க முடியாத விதத்தில் விளம்பரப்படுத்தப்பட்ட அளவை விட கூடுதலான பெருமளவு மெமரி நினைவகத்தை iOS 8 ஆக்கிரமித்துக் கொள்கிறது என்று வழக்கு தாக்கல் செய்தவர்கள் முறையிட்டிருக்கிறார்கள். இப்படி பெருமளவு மெமரியை எடுத்துக்கொள்வதன் மூலம் ஆப்பிள் நிறுவனம் தனது பாவனையாளர்களின் சேமிப்பு வசதியை குறைத்து துண்டித்து பாதித்து அவர்களையெல்லாம் ஆப்பிள் நடத்தி கொண்டிருக்கும் தமக்கு வருமானம் தரும் iCloud ஸ்டோரேஜ் என்ற ஆப்பிள் சேமிப்பு வங்கியை வாடகைக்கு பயன்படுத்தும்படி வற்புறுத்துவதாகவும் இந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிள் நிறுவனம் இந்த குற்றச்சாட்டுக்கு இன்னும் பதிலளிக்கவில்லை.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.